2015 ஆண்டு அக்டோபர் மாத தென்றலில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள். கோடை காலத்து மடு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அரக்கு மாளிகைக்கு தீ வைத்தவன் பீமன். அவன் தனியனாகத்தான் இதை செய்திருக்கிறான். எரிந்து கொண்டிருந்த அரக்கு மாளிகையிலிருந்து வெளியேறிய போது குந்தியாலும் மற்ற பாண்டவ சகோதரர்களாலும் பீமனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. இதை அந்த பாண்டவர்கள் அனைவரும் தாயருடன் கூட மிக துயரமுற்றவர்களாகி அந்த சுரங்கத்தின் வழியாக வெளிப்பட்டு யாருக்கும் தெரியாமல் விரைவாக சென்றனர். அவ்வாறு தூக்கமில்லாததனாலும் பயத்தினாலும் அந்த வீரர்களான பாண்டவர்கள் தாயருடன் கூட சீக்கிரம் நடப்பதற்கு சக்தி இல்லாதவர்களாக இருந்தனர் என்று கும்பகோணம் பதிப்பு சொல்கிறது. ஆதிபர்வம் ஜதுகிரக பருவம் அத்தியாயம் 170. இப்போது தூக்கமின்மையாலும் என்ற சொல்லை பார்த்தால் பாண்டவர்கள் பீமசேனன் வீட்டை கொளுத்திய போது விழித்துக் கொண்டிருந்தார்களா, அல்லது கொளுத்தப்படும் சமயத்திலோ அதற்கு சற்று முன்னதாகவோ எழுப்பப்பட்டார்களா என்பதில் தெளிவு வரவில்லை. எனவே ஆங்கில மொழிபெயர்ப்பையும் பார்த்தால் The Pandavas, however, accompanied by their mother, coming out of the subterranean passage, fled in haste unnoticed. But those chastisers of force for sleepiness and fear could not with their mother proceed in haste. என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதாவது தூக்க கலகத்தில் இருந்தனர், பற்றி எரியும் தீ அவர்களுக்கு அச்சத்தை உண்டாக்கி இருக்கலாம். இப்படி ஒரு நிலையை கவனித்த பீமன் உடனே அனைவரையும் தூக்கி கொண்டான். அரசர்க்கரசரே, அச்சப்படத்தக்க வேத பராக்கிரமங்களை உடைய பீமசேனன் ஒருவனே தன் சகோதரர்களையும் தாயாரையும் எடுத்துக்கொண்டு சென்றான். மிகச்சிறந்த தேக பலமும் பராக்கிரமும் உள்ள வீரனான அந்த பீமசேனன் தாயாரை தோளிலும் நகுல சக தேவர்களை இழுப்பிலும் எடுத்துக்கொண்டும் யுதிஷ்டிரனையும் அர்ச்சுனனையும் இரண்டு கைகளால் பிடித்து கொண்டும் மரங்களை மார்பினால் முறித்து கொண்டும் பூமியை கால்களினால் நிரவிக்கொண்டும் வாயு வேகமாக விரைவில் சென்றான். யுதிஷ்டிரனையும் அர்ச்சுனனையும் கைகளால் பிடித்து கொண்டும் என்றால் கையை பற்றியபடியா அல்லது தூக்கி கொண்டா என்பது தெரியவில்லை. பிளேசிங் ஹிஸ் மதர் ஆன் ஹிஸ் ஷோல்டர், த ட்வின்ஸ் ஆன் ஹிஸ் சைட்ஸ் and Yudhishthira and Arjuna on both his arms, Vikodara of great energy and strength and endured with the speed of the wind, commenced his march, breaking the trees with his breast and pressing deep the earth with his stamp. என்கிறது ஆங்கில மொழிபெயர்ப்பு. Placing on both arms, எனவே கைகளால் தூக்கிக் கொண்டிருந்தான் என்பது தெளிவாகிறது. இப்படி வழி முழுவதும் தூக்கி கொண்டு செல்லவில்லை, சுரங்கத்திலிருந்து வெளியேறும் வரையில்தான். ஏனெனில் அவர்கள் சுரங்கப்பாதையிலிருந்து வெளியேறினதும் ஒரு வனத்தில் தங்குகிறார்கள். விதுரர் நம்பிக்கைக்குரிய ஒருவனை அந்த வனத்திற்கு அனுப்பி வைத்திருந்தார். இங்கே நடக்கிற ஒவ்வொரு செய்தியையும் அவர் சாரர்கள் ஒற்றர்கள் மூலம் சதா அறிந்த வண்ணம் இருந்திருக்கிறார். அவரால் அப்படி அனுப்பப்பட்ட அந்த நம்பிக்கைக்குரியவன் பாண்டவர்கள் தங்கியிருந்த வனத்திலே அவர்களை சந்தித்து சில அடையாள சொற்களையும் குறிப்புகளையும் அவர்களுக்கு சொல்லி அவர்களை கங்கை கரைக்கு அழைத்து சென்று அங்கே தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த யந்திரம் பூட்டப்பட்ட கொடிகளுடன் கூடிய கப்பலில் A boat with engines and flags constructed by trusted artificers, ஆங்கில மொழிபெயர்ப்பு, அவர்களை ஏற்றி கங்கையின் அக்கறைக்கு அனுப்பி வைக்கிறான். பீமன் மாளிகையை கொளுத்துகிற சமயத்தில் இத்தனை ஏற்பாடுகளும் தயாராக இருந்திருக்கின்றன என்பதால் இவை அனைத்துமே மிக ரகசியமாகவும் நன்றாக ஒருங்கிணைக்கப்பட்டும் நடந்திருக்கின்றன என்பதையும், வெளியேறினதும் அவர்கள் எந்த இடத்தில் தங்க வேண்டும் என்பதையும், அவர்களை சந்திக்க வேண்டிய நபர் சரியான தருணம் வரை அவர்களிடம் அறிமுகப்படுத்திக் கொள்ளாமல் அவர்களுக்கு அருகேயே எங்கேயோ இருந்திருக்கிறார் என்பதையும் ஊகிக்க முடிகிறது. இந்த படகு அங்கே கங்கைக்கரையில் இருந்த செம்படவர் தலைவன் வசம் இருந்திருக்கிறது. அவன்தான் இவர்களை கங்கை கரைக்கு தேடிக்கொண்டு வருகிறான். அப்படியானால் பாண்டவர்கள் இந்த நேரத்தில் தப்பித்துக் கொண்டு கங்கை கரையை அடைந்திருக்கிறார்கள். அவர்களை அக்கறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற செய்தி இந்த செம்படவ தலைவனுக்கு போயிருக்கிறது என்பதும் தெளிவு. அவனுக்கு பலகாலத்துக்கு முன்னாலேயே விதுரர் உரிய ஏற்பாடுகளை விவரமாக சொல்லி எப்போதும் கங்கை கரைக்கு அருகிலேயே வசித்து வருமாறும் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதை அவனே பாண்டவர்களிடம் சொல்கிறான். குறிப்பாக சதுர்த்தசி தினங்களில் இவனும் இவனுடைய ஆட்களும் விழிப்பாக இருந்திருக்கிறார்கள். விவரங்களை தெரிவிக்கும் போது அவன் சொல்கிறான், அவ்வாறு கட்டளையிடப்பட்ட நான் சதுர்த்தசியாகிய இந்த தினம் கங்கையின் சமீபத்தில் மான் கூட்டங்களோடு கூடிய இந்த வனத்தில் தூதர்களை அனுப்பி தேடிக்கொண்டிருக்கிறேன். மேற்படி அத்தியாயம் 161. விதுரர் எப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி சரியான சமயத்தில் பாண்டவர்களுக்கு உதவ விரிவான திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கும் போது வியப்பாக இருக்கிறது. அவர்கள் தப்பிப்பதற்காக எந்திரம் பூட்டப்பட்ட படகு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் வியப்பான குறிப்பு. எந்திரங்களை பற்றிய பல குறிப்புகள் பாரதம் நெடுகிலும் காணப்படுகின்றன. கம்பராமாயணத்திலும் இது போன்ற பல குறிப்புகள் உண்டு. இவை எப்படிப்பட்ட எந்திரங்கள் என்பது பற்றி எதுவும் தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையான மேம்பட்ட தொழில்நுட்பம் இருந்திருக்கிறது என்பது உறுதியாகிறது. கங்கையின் மறுபக்கத்தை அடைந்த பிறகும் பீமன் அனைவரையும் தூக்கி கொண்டுதான் நடக்கிறான். அவனுடைய நடை வேகத்துக்கு மற்றவர்களால் ஈடு கொடுக்க முடியாமல் இருந்திருக்க வேண்டும். இப்படியாக அவர்கள் செல்லும் வழியில்தான் ஹிடிம்பியை சந்திக்கிறார்கள். கடோத்கஜன் பெருக்கிறான், இவை ஒரு புறம் இருக்கட்டும். அருகே மாளிகை தீப்பற்றி இருந்த செய்தி திருதராஷ்டிரனுக்கு சொல்லப்படுகிறது. இங்கே திருதராஷ்டிரனுடைய மனநிலையை காட்ட ஒரு அருமையான உவமையை பாரதம் சொல்கிறது. ராஜாவாகிய திருதராஷ்டிரன் மிகப்பெரிய துக்கமான பாண்டு புத்திரர்களுடைய அந்த மரணத்தை கேட்டு துன்பமுற்றான். ஆழமான மடு கோடை காலத்தில் அடியில் குளிர்ச்சியும் மேலே உஷ்ணமுமாய் இருப்பது போல் அவன் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் வெளியில் துக்கமும் உள்ளவனாக இருந்தான். மேற்படி அத்தியாயம் 162. கோடை காலத்து நீர்நிலைகள் மேற்பரப்பில் சூரிய உஷ்ணத்தால் சூடாகவும் கீழ்பரப்பில் குளிர்ந்தும் இருக்கும். அதுபோல அவனுடைய அடிமனத்தில் குளிர்ச்சியான மகிழ்ச்சியும் வெளித்தோற்றத்தில் துயரம் நிறைந்த உஷ்ணமுமாக காணப்பட்டான். இவனுடைய உள்ளத்துக்குள் இருந்த உண்மையான மனோபாவம் வெளிப்படுகிறது அல்லவா? தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.